ஸ்ரீமதே ராமானுஜாய நமஹ. இடைக்குளத் தலைவனான கண்ணபிரானின் திருமேனிக்கு பொருத்தமுடையவளாகவும், ஸ்ரீவில்லிபுத்தூரில் பெரியாழ்வாரால் பெறப்பட்ட விளக்காகவும் திகழ்ந்த ஆண்டாள் நாச்சியார் நமக்கெல்லாம் மானம் பிரதீபம் இவ காருணிகோ ததாதி என்னுமா போலே, சம்சார இருளில் மூழ்கி கொண்டு இருப்பவர்களுக்கு ஆயர்குளத்தின் அணிவிளக்கை காட்டிக் கொடுக்கிறாள். ஆண்டாள் நம் போன்ற சேதனர்களுக்கு கண்ணன் எம்பெருமானை எப்படி பக்தியின் மூலம் அடையலாம் என்பதை இந்த திருப்பாவையில் காட்டிக் கொடுக்கிறாள். கண்ணனே சொல்கிறான் பகவத்கீதையில், என்னை தபசாலோ தானத்தாலோ இல்லை யாகத்தாலோ காண முடியாது, ஆனால் ஸ்வயம் பிரயோஜன பக்தியினால் என்னை காண முடியும், என்னை அடைய முடியும், என்னை அறிய முடியும் என்று சொல்கிறான். பக்தியா துவனன்யா சக்கிய அகமேவம் விதோர்ஜுன ஞாத்தும் திரஷ்டும் ச தத்வேன பிரவேஷ்டும் ச பரந்தப என்று சொல்கிறான். அதாவது ஸ்வயம் பிரயோஜன பக்தி தான் அவனை அடைவதற்கான ஒரு வழி. அதைத்தான் ஆண்டாள் நாச்சியார் நமக்கு இங்கு அனுஷ்டித்து காட்டியுள்ளார். இந்த திருப்பாவை என்று சொல்கிறோம். இந்த திருப்பாவைன்னு சொல்லச்சவே நாம் எம்பெருமானை அடைவதற்கான உயர்ந்த ஆனால் எளிய வழி, எளிய மார்க்கம், அதே நமக்கு காட்டி கொடுத்தவள் ஆண்டாள் நாச்சியார். இப்போ திருப்பாவை என்று சொல்கிறோம். பழந்தமிழ் மக்களோட வாழ்க்கை தான் அந்த திருப்பாவில் அப்படியே பிரதிபலிக்கிறது. இந்த விளையாட்டு பாவை விளையாட்டு என்று சொல்கின்றனர். நீராடல், இந்த பாவை விளையாட்டு, இந்த பதுமை, இந்த நீராடல், இதெல்லாமே சங்க இலக்கியங்களில், இலக்கிய நூல்களில் இதை பற்றிலாம் விவரங்கள் கொடுக்கப்பட்டுள்ளன. கன்னிப்பெண்கள் வைகரையில் துயிலெழுந்து நீராடி ஐயமும் பிச்சையும் இடுவராம். இப்படி பணி பெய்யக்கூடிய ஒரு வைகரையில் பெண்கள் நீராடுவார்கள் என்று சொல்கிறது அந்த நூல்கள் எல்லாம். நீர்நிலைக்கு சென்று நீராடுவது வழக்கம். அதே போலவே கடற்கரைக்கும் சென்று அங்கு இருக்கக்கூடிய மணல், அந்த மணலால் பாவை செய்து விளையாடுவர். இதை பாவையாடல் என்று சொல்லுவர். இந்த மார்கழி மாதத்தில் பௌர்ணமி அன்று நீராடி நோன்பு நோற்று நிலவளத்தை பெருக்குவதற்காக, என நாடு செழிப்பாக இருக்க வேண்டும், மாதம் உம்மாறி பெய்ய வேண்டும், இந்த மழை நன்றாக பெய்து நாடு செழிப்பாக இருந்தால் தான் லோகக்ஷேமத்துக்கோசரம் அப்படி ஒரு பிரார்த்தனை பண்ணுகிறார்கள் அவர்கள். அப்போ பண்ணச்ச ஒன்றியா ஒத்தரா பண்ணுவதில்லை, ஒரு அப்படியே எல்லாருமா சேர்ந்து பெண்களாக சேர்ந்துதான் செய்கிறார்கள். இந்த நீராட்டே நோன்பு என்று தொல்காப்பியம் சொல்கிறது. அதே போல அகநானூறு, புறநானூறு, பரிபாடல், இப்படி பழம்பெரும் நூல்களுமே இந்த பெண்கள் எல்லாம் நோன்பு நோற்று நாடு செழித்து வளர்வதற்காக, ஒரு சுபீட்சத்தை வேண்டுவதற்காக அப்படி அந்த மாதிரி ஒரு நோன்பு நோற்றனர் என்று பல குறிப்புகள் அதில் காணப்படுகின்றன. மார்கழி மாத பௌர்ணமி அன்று திருவாதிரை நட்சத்திரத்துல தான் இந்த நோன்பை ஆரம்பிக்கின்றனர். இந்த நீராடல் எப்படி இருக்கும் அப்படின்னா, இந்த நீராடல்ன்றதே நோன்பு தானா, இந்த நீராடல் என்பது மார்கழி மாதத்தில் ஆரம்பித்தாலும் அது தை மாதம் வரை போய் சென்று கொண்டே இருக்குமா, அது வரைக்கும் அவ வந்து அதை அனுஷ்டித்து கொண்டு இருப்பார்களாம் அப்படின்னு பல நூல்கள் எல்லாம் நமக்கு பழந்தமிழ் நூல்கள் சொல்கின்றன. ஆனால் பிற்காலத்தில் இந்த நோன்பானது மாறிவிட்டதா, அதாவது பக்தி நெறி நோன்பாக மாறியது என்று சொல்கிறார்கள். அதனால்தான் ஆண்டாலும் இந்த மார்கழி மாதத்தில் நோன்பை அனுஷ்டிக்கிறாள். இந்த பக்தி நெறியா மாறினதுனால இந்த நோன்பு ஆரம்பிக்கச்ச அந்த மார்கழி மாதத்தின் அதிபதியான ஸ்ரீமன் நாராயணன் வியூகமூர்த்தி, இப்போ 12 மாதங்கள் சொல்றோம், ஒவ்வொரு மாதத்திற்கும் ஒரு அதிபதி உண்டு. அப்படி ஒவ்வொரு நாராயணன், ஸ்ரீமன் நாராயணன்டேந்து வந்த இந்த வியூகமூர்த்திகள் சொல்லச்ச 12 மாதத்திற்கும் 12 அதிபதிகள். அப்போ இந்த மார்கழி மாதத்திற்கு என்று கேசவன் என்று சொல்கிறார்கள். அதனாலதான் ஆண்டாள் நாச்சியார் கீசு கீசன் நங்கும் அந்த பாசுரத்துல கேசவனை பாடவும் நீ கேட்டே கிடத்தியோ என்று சொல்கிறாள். கடைசியில கூட கடைசி பாசுரத்திலும் வங்க கடல் கடைந்த மாதவனை கேசவனை என்று சொல்கிறாள். அப்போ இந்த கேசவனுக்கும் இந்த கீசு கீசு இந்த பாசுரத்துக்கும் என்ன சம்பந்தம் என்றால், இந்த வேதாந்திகள்லாம் என்ன பண்ணுவாளா, கஹா ஈஷகா கஹா ஈஷகா அப்படின்ட்டு வேதாந்த விசாரம் பண்ணிட்டு இருப்பாளாம். அந்த கஹா ஈஷகா கஹா ஈஷகா என்பதுதான் கீசு கீசுன்னு வந்துடுத்தான் கேசவா அப்படின்றது வந்து அந்த அர்த்தத்துல கீசு கீசுன்னு வந்துடுத்து என்று சொல்கிறார்கள். அப்படிப்பட்ட அந்த மார்கழி மாதத்தின் அதிபதியை சொல்கிறாள். அவனையே ஆராதிக்க வேண்டும் என்று நமக்கு உணர்த்துகிறாள். இந்த மார்கழி மாதத்து நோன்பை பாவை என்று சொல்வர். அந்த பாவைக்கு ஒரு திரு என்ற அடை சேர்த்து திருப்பாவை என்றதாயிற்று. அதனால்தான் இந்த பாவைங்கிறது தான் மாறி நாம் திருப்பாவை என்று சொல்லிக் கொண்டிருக்கிறோம். இந்த பாவை என்பதே உவமை ஆகு பெயர். கன்னி பெண்களை சொல்லச்ச இந்த பாவைன்னு சொல்றோம் இல்லையா, அதனால அது வந்து உவமை ஆகு பெயராக மாறுகிறது. அந்த பெண்கள் எல்லாரும் நோன்பு நோற்பதால் அது வந்து ஒரு காரியத்தை நமக்கு காட்டி கொடுக்கறதுனால காரிய ஆகு பெயராகவும் நாம் அதை எடுத்துக்கொள்ளலாம். அதே போல் ஆண்டாள் விச இந்த 30 பாசுரத்துல கடைசியில சொல்லச்ச சங்க தமிழ் மாலை 30 சொல்றா. பழைய தமிழ் நூல்கள்ல இன்னா 40 கார் 40 எல்லாம் இருக்கு. அதே போலதான் ஆண்டாளும் அந்த எண்ணிக்கையை வைத்து இங்கு நமக்கு குறிப்பிட்டு சொல்கிறார். ஆனால் ஆண்டாள் நாச்சியாரின் திருப்பாவையானது இந்த கன்னி பெண்கள் நோன்பு செய்து பகவானை அடைவதற்கான மார்க்கத்தை நமக்கு காட்டுகிறது. அங்கு இப்போ இந்த நோன்பு நோற்று பகவானை அடைவது தான் அவளோட ஒரு குறிக்கோள். ஆனாலும் அதிலேயே இந்த நாடு வளம் பெறுவதற்கும் இந்த நாடு செழிப்பாக மாறுவதற்கும் அதுலேயே அவள் வந்து ஆண்டாள் நாச்சியார் வேண்டிக் கொள்கிறாள். அதனால அதுலேயே அடங்கிடுறது. இப்படி அடங்கினாலும் அவளது குறிக்கோள் இந்த நோன்பானது கண்ணன் எம்பெருமானை அடைவதற்காகவே என்பதுதான் நமக்கு தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதை அவள் அனுஷ்டித்து காட்டுகிறாள். அதனால் அதே போல அந்த முன்னோர்கள்லாம் என்ன வழக்கம் வைத்து கொண்டு இருந்தார்களோ அந்த வழக்கம்தான் ஆண்டாள் பாசுரத்துல நமக்கு தெரியுறது. மேலையார் செய்வனகள் வேண்டுவன கேட்டியோன்றா. அதே போல தனியன்லயே வருது, தொல்பாவை என்று வருகிறது. சூடி கொடுத்த உடற்கொடியே தொல்பாவை. அதனால பழம்பெருமை ஆச்சாரத்துல தொன்று தொட்டு வந்து கொண்டு இருப்பதுதான். அதைத்தான் நமக்கு காட்டி கொடுக்கிறாள். நம் பாவைக்கு செய்யும் கிரிசைகள் கேளீரோங்கிற ஒரு பாசுரத்துல, அதே போல நம் பாவைக்கு சாற்றி நீராடினாள்ட்டு இந்த பாவையை பத்தி ஆண்டாள் நமக்கு பாசுரத்திலே உணர்த்துகிறாள். அதே போல ஒவ்வொரு பாசுரத்தை எடுத்துட்டோம்னா ஒவ்வொரு அமைப்பாக இருக்கிறது. ஒவ்வொரு பாசுரத்திலும் சில அர்த்த விசேஷங்கள், சில நமக்கு தெரிய ஒரு விசேஷங்களை பார்த்தாக்க அந்த இலக்கணம் இலக்கியம் இதெல்லாம் பிரதிபலிக்கும். நம்முடைய வாழ்க்கை முறை முன்னாடி எப்படி இருந்ததோ அதுவும் பிரதிபலிக்கிறது ஆண்டாள் பாசுரத்துல. அதே போல திருப்பாவையில பாசுரங்கள்லாம் முடியும் பொழுது ஏலோர் எம்பாவாய் ஏலோர் எம்பாவாய் என்று முடிக்கிறாள். 30 பாசுரங்கள் இருக்கு. இந்த 30 பாசுரங்கள்ல ஏலோர் எம்பாவாய் என்று முடிப்பதற்கு முன் அவ என்ன சொல்லணும் அப்படின்னு திருவுள்ள படுகிறாளோ அந்த விஷயத்த அந்த ஏலோர் எம்பாவாய்க்கு முன்னையே சொல்லிடுறா. அதற்கு அப்புறம்தான் அந்த ஏலோர் எம்பாவாய் அந்த பாசுரத்தோட பொருளானது அப்படியே முடிஞ்சிடுமா. அதுல இப்போ என்னன்னா, இப்போ பாரோர் புகழ படிந்தேலோர் எம்பாவாய் அப்படின்னு ஒரு இடம் இருக்கு. அப்படின்னாக்க பாரோர் புகழ படிந்து, இதுலயே அர்த்தம் பூர்த்தி ஆயிடுறது. ஆண்டாள் திருவுள்ளத்துல என்ன இருக்கோ அது முடிஞ்சிடுறது. அதுக்கப்புறம்தான் ஏலோர் எம்பாவாய்ங்கிறா. அதே போல மற்றொரு பாசுரத்தில் உயுமாறு எண்ணி உகந்தேலோர் எம்பாவாய். இந்த இடத்துல உயுமாறு எண்ணி உகந்து அந்த இடத்துல முடிஞ்ச பூர்த்தி ஆயிடுறது. ஆண்டாள் திருவுள்ளத்துல என்ன நினைக்கிறாளோ அதை பூர்த்தி பண்ணிடுறா. அதற்கு அப்புறம்தான் எம்பாவாயின் முடியறது. அப்போ பாரோர் புகழ படிந்து உயுமாறு எண்ணி முகந்துன்றது அப்படியே அது அர்த்தம் வந்து அதுக்கு பூர்த்தியா சொல்லிடுறா. அப்புறம் ஏலோர் எம்பாவாயின் வருது. 30 பாசுரத்துல ஏல் ஓர் எம்பாவாய் ஏல் ஓர் எம்பாவாயின்றது 28 பாசுரங்கள்ல முடிக்கிற ஆண்டாள். ஆனால் அம்பரமே தண்ணீரே பாசுரத்துல ஓர் எம்பாவாய் என்றுதான் முடிக்கிறாள். உம்பியும் நீயும் உறங்கேலோர் எம்பாவாய்னு சொல்லச்ச உம்பியும் நீயும் உறங்கேல் ஓர் எம்பாவாய். அப்ப 28 பாசுரங்கள் ஏலோர் எம்பாவாய் இந்த அம்பரமே தண்ணீரேல ஓர் எம்பாவாய்னு சொல்றா. அதே போல 30 பாசுரமான வங்க கடல் கடைந்த மாதவனை கேசவனை என்ற பாசுரத்தில் எங்கும் திருவருள் பெற்று இன்புருவர் எம்பாவாய். இந்த இடத்துல முடிக்கச்ச இன்புருவர் எம்பாவாயின் தான் வருது. இங்க ஏலோர் எம்பாவாயின்னு வரல, ஓர் எம்பாவாயின் வரல, ஆனால் எம்பாவாய் என்று வருகிறது. இப்ப இந்த 30 பாசுரங்கள்ல இந்த 3 விதமா இந்த ஏலோர் எம்பாவாய் எம்பாவாய் ஓர் எம்பாவாய் என்றதை நாம் பார்த்து ரசிக்க முடியும். அதே போல இந்த 3 பாசுரங்களை தவிர 13 பாசுரங்களில் வினையச்சமாக சில பாசுரங்கள் முடிகிறது. வினையச்சம் வினை முற்றுன்னு நம்ம சொல்றோம். அதாவது வினை எஞ்சி நிற்கும் சொல் அதுதான் வினையச்சம். இப்போ ஒரு உதாரணமா நாம் எடுத்துக்கொள்ள வேண்டும் என்றால் இந்த மார்கழி திங்கள் முதல் பாசுரத்தை எடுத்துக்கிண்டாக்க இந்த கடைசி வரியில பாரோர் புகழ படிந்தேலோர் எம்பாவாய், பாரோர் புகழ படிந்து அப்படின்னு வருது. இந்த பாரோர் புகழ படிந்து அப்படின்ற இடத்துல பாரோர் புகழ அப்படின்னு நம்ம வச்சுட்டோம்னா அர்த்தம் வந்து பூர்த்தி ஆகாது. இந்த படிந்து அப்படின்னு சொன்னாதான் பூர்த்தி ஆறுது இல்லையா, பாரோர் புகழ நினைச்சு நின்னுடும். அதே போல வையத்து வாழ்வீர்கள் பாசுரத்திலையும் உயுமாறு எண்ணி உகந்து, இதுல உயுமாறு எண்ணி அப்படின்னு விட்டாக்க அதுவுமே அர்த்தம் பூர்த்தி ஆகாது. அப்போ உயுமாறு எண்ணி உகந்து, இது வந்து இதை போல பல பாசுரங்கள் இருக்கு. கள்ளம் தவிர்ந்து கலந்து வந்து திறவாய் மகிழ்ந்து, சாபம் இழ்கழ்ந்து வருத்தமும் தீர்ந்து மகிழ்ந்து குளிர்ந்து, இப்படி இந்த வினை எச்சத்திலேயே முடிகிறது. 13 பாசுரங்கள் அந்த மாதிரி இருக்கு. ரொம்ப அழகா ஆச்சரியமா ஆண்டாள் நாச்சியார் இப்படி அருளி செய்துள்ளார். அதே போல 14 பாசுரங்கள்ல வினை முற்றாக முடிகிறதான். வினை முற்றுனா வினை செயல், அந்த செயல் இருக்கு இல்லையா, அந்த செயலை வந்து முடிஞ்சு போயிடுமா. இப்ப செப்புங்கிற ஆராய்ந்து அருள் வந்து தீர கதவம் நீக்கு நீயும் உறங்கேல், அந்த மாதிரி வந்தோம் இறங்கு ஆராய்ந்து அருள் காமங்கள் மாற்று திருவருள் பெற்று இன்புருவர் அப்படியே. இந்த வினை வந்து இந்த காரியம் என்ன காரியம் செய்கிறோமோ அது வந்து முடிஞ்சு போயிடுறது. அதை போல ரொம்ப விசேஷமா ஒவ்வொரு பாசத்திலையும் ஒவ்வொரு இலக்கணம் ஒவ்வொரு இலக்கியம் இப்படி பார்த்து நம்ம ரசிக்கலாம். அந்த பாசுரங்கள்ல சில பாசுரத்துல வினை எச்சம் வரும், அந்த வினை எச்சத்தை எடுத்துட்டோம்னா அடுத்த வரியில அதுக்கு வந்து அதோட பொருத்தினா நன்னா பொருள் தருமா. இப்ப பாரோர் புகழ படிந்துன்னு நம்ம எடுத்துட்டோம்னா அது கடைசியில என்ன ஆறுது, இறுதியில வந்து வினை எச்சம் வருது இல்லையா, பாரோர் புகழ படிந்துன்னு வருது. அந்த இடத்துல அடுத்த பாசுரத்தை எடுத்துனோம்னா இதையும் அதையும் பொருத்தினா ரெண்டுத்துக்கும் அவ்வளவு அதி ஆச்சரியமா இருக்குமா. உயுமாறு எண்ணி உகந்துன்ட்டு சேர்க்கலாமா, இப்படி ஒவ்வொரு பாசுரத்தையும் வினை எச்சத்தையும் அடுத்த பாசுரத்துல வர ஒரு அந்த வார்த்தையும் பொருத்தினா அது ஒரு அழகான ஒரு பொருள் கொடுக்கறது. அதே போல மற்றொரு அம்சம் இந்த திருப்பாவையில என்ன ஆண்டால் நமக்கு காட்டி கொடுக்கிறாள் என்றால், இந்த திருப்பாவையை திருப்பள்ளி எழுச்சி பல்லாண்டு என்ற வகைகளையும் நம்ம பார்க்கலாம். இப்ப திருப்பள்ளி எழுச்சி பாசுரம் நம்ம எடுத்துனோம் அப்படின்னாக்க இந்த திருப்பள்ளி எழுச்சியை பத்தி தொல்காப்பியம் இது விவரமா சொல்றது. ஏன்னா அந்த காலத்துல என்ன பண்ணுவார்களாம், அரசர்கள்லாம் உறங்குவதற்கு முன்பு விழித்து எழுந்ததற்கு பின்பு எல்லாரும் பாடுவாளாம். அந்த அரசர்களுக்கு வெளியில இருந்து பாடுவது வழக்கமா. அந்த பழக்கம் வந்து எப்படி மாறியது என்றால், இந்த அரசனை துயிலெழுக்கும் பழக்கமானது பின்பு ஒரு காலத்தில் மாறி பகவானை துயில் எழுப்புவதாக மாறிபடுத்தான். இந்த துயில் எழுப்பும் வகையை சொல்லச்ச திருப்பள்ளி எழுச்சி என்று சொல்கிறோம், இல்லைனாக்க துயில் எடை நிலை என்று சொல்லுவார். துயில் எடை நிலை என்ன, இப்பதா ராஜாவை துயில் எழுப்புறார்கள் பாட்டு பாடி. ஆனா ஆண்டாள் இந்த திருப்பாவையில் எப்படி ராஜாவை பாடுகிறாளா என்று கேட்டோமானால், ஆண்டாள் நாச்சியார் நந்தகோபன் திருமாலைக்கு போற நாயகனாய் நின்று நந்தகோபனுடைய கோவில் காப்பானை என்று முதல்ல இந்த நந்தகோபனோட திருமாலிகைக்கு போறா. அங்க போனதுக்கு அப்புறமா அடுத்த பாசுரத்துல அம்பரமே தண்ணீரே சோரே அறம் செய்யும் எம்பெருமான் நந்தகோபாலா எழுந்திரா என்று அந்த நந்தகோபனை துயில் உணர்த்துகிறாளாம். ஏன்னா யசோதையும் உணர்த்துகிறாள், கண்ணபிராணியும் எழுப்புகிறாள், வலதேவரையும் எழுப்புகிறாள். ஏன்னா எம்பெருமான் நந்தகோபாலா எழுந்திரா என்று அவன் ராஜாவை எப்படி அந்த காலத்துல துயில் எழுப்பினார்களோ அதே போலவே ஆண்டாள் நாச்சியாரும் முதலில் நந்தகோபனை துயில் எழுப்புகிறாள். அதற்கப்புறம் யசோதா அறிவுரா என்று சொல்கிறாள், யசோதை புராட்டியும் அழைக்கிறாள். பிறகு உம்பர் கோமானே உறங்காதே அறிவுரா சொல்றா, செல்வா பலதேவா உம்பியும் நீயும் உறங்கேல் என்று எல்லாருக்குமே திருப்பள்ளி எழுச்சி பாடுறா. இந்த இடத்துல கேட்கலாம், அங்க ராஜாவாச்ச, இங்க எந்த ராஜா அப்படின்னா, திருவாய்ப்பாடியில் நந்தகோபன் தான் இடையர்களுக்கெல்லாம் ராஜாவாக இருப்பவர். அந்த நந்தகோபாலனோட இளம் குமரனான கண்ணபிரான் அவன் இளவரசு. அதனால இந்த ராஜாவையும் இந்த இளவரசியும் எழுப்புகிறாள் ஆண்டாள் நாச்சியார். ஏன்னா ஆண்டால் அனுகரிக்கிறாள் இல்லையா, தன்னை ஒரு இடைப்பெண்ணாக நினைத்து கொண்டுள்ளாள். அதனால இடைப்பெண்ணாக நினைத்தானாக இந்த பாசுரத்தை துயிலடை நிலை பாசுரமாக நாம் கொள்ள வேண்டும். ஆண்டாளாக நாம் பாவித்து கொண்டாக்க திருப்பள்ளி எழுச்சி பாசுரமாகவும் நாம் இதை அனுபவிக்கலாம். ஏன்னா இதுக்கெல்லாம் என்ன ஆதாரம் அப்படின்னா, இது இதுக்கெல்லாம் முன்னாடியே இந்த சொல்றது, இந்த திருப்பாவையை பற்றி பழைய இலக்கியங்கள்லாம், இந்த திருப்பாவையில் வரக்கூடிய சில வழிமுறைகளெல்லாம் பழைய இலக்கியங்கள் சொன்னாலும் இந்த துயில் எடை நிலைன்னு சொல்றா இல்லையா தொல்காப்பியம் சொல்றது. ஆனால் இதற்கெல்லாம் முன்னோடியாக சக்கரவர்த்தி திருமகனை விஸ்வாமித்திரர் கௌசல்யா சுப்ரஜாராம பூர்வா சந்தியா பிரவர்த்ததே உத்திஷ்ட அப்படின்னு அங்க துயில் எழுப்புகிறார் இல்லையா, அதனால அந்த அடிப்படையில் தான் வந்தது என்று சொல்கிறார்கள். அதே போலவே மற்றொரு அம்சம் கடை திறப்பு. இந்த கலிங்கத்து பரணி போன்ற நூல்கள்ல கடை திறப்பு, கடை திறப்பு என்று சொல்கிறார்கள். இந்த கடை திறப்பு என்ற ஒரு வழக்கம் இந்த கலிங்கத்து பரணிக்கு முன்னாடியே திருப்பாவையில ஆண்டாள் சொல்லிட்டா, தேசமுடையாய் திற மாமான் மகளே மணிக்கதவம் தாழ் திறவாய் தேற்றமாய் வந்து திறவேலோர் எம்பாவாய் அப்படிங்கிறா. கந்தம் கமழும் குழலி கடை திறவாய்ங்கிறா. சீரார் வளை ஒழிப்ப வந்து திறவாய். ஏன்னா இந்த நோன்புக்குன்னு தயாரான பெண்கள் மற்ற பெண்களை போய் எழுப்பச்சு அவெல்லாம் தூங்கிட்டு இருக்கா. அந்த தூங்கி கொண்டு இருக்கும் பெண்களை துயில் உணர்ந்து கதவு திறக்க சொல்கிறார்கள். இது மாதிரி பல விஷயங்கள் நமக்கு பல பாசுரங்களில் காட்டி கொடுக்கிறார் ஆண்டாள். பல நல்ல நெறிகளையும் காட்டுகிறாள். அதே போல முக்கரண வழிபாட்டு எப்படின்றத நமக்கு உணர்த்துகிறாள். எல்லாவற்றையும் சொல்லி, ஆனால் எல்லாவற்றுக்கும் மேலாது உயர்ந்த குறிக்கோள் என்னன்னா அந்த பரமநடி போற்றுதல் தான் நமக்கு நம்மளுடைய குறிக்கோள்ன்றத காட்டி கொடுக்கிறாள். ஏன்னா பொற்றா மறையடியே போற்றும் பொருள் கேளா என்று ஒரு ஆராதனையாக நமக்கு காட்டுற. ஏன்னா இந்த எம்பெருமானை அடைய வேண்டும் என்னும் பொழுது அதில் பல வழிமுறைகள் ஆகட்டும், இல்லை அது என்ன நாம் ஆராதனை செய்தாலும் அது எங்கு போய் நம்மை நிறுத்துகிறது என்றால் எம்பெருமானின் திருவடிக்கே நம்மை நிறுத்துகிறது. அந்த திருவடியை பற்றுவதற்காகத்தான் நம்முடைய பயணம் போய்கொண்டு இருக்கிறது. அதை தான் நமக்கு அனுஷ்டித்து காட்டுறா. ஏன்னா இந்த ஆத்மாங்கிறது ஒரு கதவு. இந்த ஆத்மா என்ற கதவை திறக்க சொல்கிறாள். இந்த ஆத்மா உள்ளுக்குள்ள எம்பெருமான் இருந்து கொண்டு இருக்கிறான். ஸ்ரீயப்பதியாக பிராட்டி சமேதராக எழுந்துள்ளி இருக்கிறான். பல உபனிஷத் வாக்கியங்கள் எல்லாம் இந்த ஆத்மா உள்ளுக்குள்ள எப்படி எம்பெருமான் கோவில் கொண்டுள்ளான்றத சொல்றது. ஏன்னா இதுவுமே ஒரு கோதோபனிஷத் தான், உபனிஷத்தில் உள்ள சாரத்தை தான் ஆண்டாள் நமக்கு காட்டி கொடுக்கிறார். அதனால இந்த ஆத்மா உள்ளுக்குள்ள எப்படி எம்பெருமான் இருக்கிறான், அந்த ஆத்மாவின் கதவை திறந்து நாம் அந்த எம்பெருமானை தியானிக்க வேண்டும்ன்றதுனாலதான் இந்த துயில் உணர்த்தறது. தேசமுடையாய் திற மாமான் மகளை மணிக்கதவம் தாழ் திறவாயின்றது சொல்றதெல்லாம் இந்த எம்பெருமானுக்கு பல்லாண்டு பாடி அவனை போற்றி நம் ஆத்மாவில் உறைபவனை நாம் எழுப்ப வேண்டும், நாம் அவனை தியானிக்க வேண்டும் சொல்றோம். பல விஷயங்கள் சொல்றாலே தியானம் உபாசனம் இந்த பக்தி எல்லாம் நமக்கு சொல்லச்ச ஒன்னொன்னு ஒவ்வொரு படி மேல மேல சொல்றோம். அப்படிப்பட்ட இந்த கோதோபனிஷத் என்ன என்று சொல்லக்கூடிய அந்த போற்றப்படக்கூடிய இந்த திருப்பாவையில் இந்த உள்ளத்தில் உறையும் மாலை பிராட்டியுடன் ஆராதிக்க வேண்டும், பிராட்டியின் புருஷகாரத்துடன் நாம் அந்த எம்பெருமானை பற்ற வேண்டும் என்பதுதான் இந்த நோன்பின் குறிக்கோள். அதுதான் நமக்கு ஆண்டால் நமக்கு அனுஷ்டித்து காட்டுகிறாள். ஏன்னா இந்த கோபிமார்கள் எல்லாருமே எம்பெருமானை வாயினால் பாடி மனத்தினால் சிந்தித்து நம் வினைக்களை பொசுக்கி அவனது திருவருளை பெற வேண்டும் அப்படின்னே நினைச்சிட்டு இருக்கலாம் இந்த கோபிகள் எல்லாரும். அப்படிதான் ஆண்டால் பாசுரத்துல இதுல பாவை நோன்பு என்று நாம் சொல்வதே பாவை நோன்பு எல்லாரும் சேர்ந்து அனுஷ்டிக்கிறார்கள் அங்க. ஆனால் அதே பாவை நோன்பு என்பது ஆண்டாளின் திருப்பாவையில் எப்படி நாம் எடுத்துக்கொள்ள வேண்டும் என்றால் அங்கு எப்படி எல்லா பெண்களும் சேர்ந்து கொண்டு நோன்பை அனுஷ்டிக்கிறார்களோ இங்கு பாகவத கோஷ்டி, அதாவது பகவத் கோஷ்டியை காட்டிலும் பாகவத கோஷ்டி சிரேஷ்டமானது. அப்படிப்பட்ட அந்த கோபிகைகள் பரம பாகவதர்கள். அந்த பாகவதர்களுக்கு கண்ணன் எம்பெருமான் தன்னுடைய ஒரு நிர்கேத்திக கிருபையினால் அவர்களுக்கு அனுகிரகம் செய்கிறான். பிரீத்தி பூர்வகம் ததாமின்னு சொல்றான் கண்ணன் கீதையில. ஏன்னா அவனே சொல்லியிருக்கான், மிக உகப்புடன் அந்த பக்தி யோகத்தை புத்தி யோகத்தை கொடுக்கிறேன். ஸ்வயம் பிரயோஜன பக்தி கொண்டவர்களுக்கு எம்பெருமான் தன்னை அடைவதற்கான பரஞ்ஞானத்தை கொடுக்கிறான் என்று வியாக்கியானம் சாதிக்கிறார்கள் அந்த இடத்துல. அதே போல எம்பெருமான் அப்படின்னு நம்ம அவனை ஆசிரியிக்கிறோம், வேற எதுவுமே இல்லை, ஸ்வயம் பிரயோஜனமாக எந்த ஒரு நமக்கு ஒரு சுயநலம் இல்லாத ஒன்றை பெற வேண்டும் என்று இல்லாமல் எம்பெருமானே என்று நினைத்து அவனே உபாயம் அவனே உபயம் என்று நினைப்பவர்களுக்கு ஆழ்வார் சாதிக்கிறார். வெறிதே அருள் செய்வர் செய்வார்கட்க உகந்து என்று சாதித்ததை போல் இந்த கோபிமார்களும் அதைத்தான் அனுஷ்டித்து காட்டுகின்றனர். அதைத்தான் பாவை நோன்பு. நம்முடைய இலக்கியங்கள் அந்த பாவை நோன்பு சொன்னாலும் ஆண்டாள் பாவை நோன்பு என்பது இந்த பாகவத பக்திக்கு தான் ஒரு பெரிய ஒரு நமக்கு ஒரு சிறந்த எடுத்துக்காட்டாக நமக்கு அனுஷ்டிக்கிற ஆண்டாள் அந்த இடத்துல. ஏன்னா இந்த வல்லா அப்படி ஒரு பாகவத ஒரு எம்பெருமானியே நினைச்சு 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 இந்த பாகவதர்கள் என்று சொல்கிறோம் என்றால் பகவத் அனுபவத்திலேயே மூழ்கியிருப்பாளாம். அதனாலதான் கடைசி பாசுரத்தை சொல்லச்சே, வங்க கடல் கடைந்த மாதவனை கேசவனை திங்கள் திருமுகத்து சேயிழையார் அப்படிங்கிறார். இந்த சேயிழையார் அப்படின்னு சொல்லச்சவே முகத்துல வந்து அப்படி ஒரு தேஜஸ். பல உபனிஷத் கதைகள்லாம் சொல்வார். அந்த உபனிஷத் கதைகள்ல ஆச்சாரியன் கிட்டக்க ஆசிரியத்து இருக்கக்கூடிய சிஷ்யர்களை பத்தி சொல்லச்ச, இந்த சிஷ்யர்கள் எல்லாரும் பிரம்ம வித்தியை உபதேசமா பெறுவார்களாம். அந்த பிரம்ம வித்தியை உபதேசமாக பெற்ற அந்த சிஷ்யரோட முகம் எப்படி இருக்குமா? பிரம்ம வர்ச்சஸ், தேஜஸா இருக்குமா? பரம தேஜஸா இருக்குமா? அவ்வளோ அதி ஆச்சரியமான ஒரு ஒரு திருமேனியோட இருப்பாளாம் அவள் எல்லாரும். ஏன்னா அவன் வந்து அப்படி பரபிரம்மத்தையே தியானிக்கிறதுனால. இங்கும் இந்த கோபிமார்கள் எல்லாரும் ஆண்டாள் வந்து கோபிமார்களுடன் சேர்ந்துதானே கண்ணனை ஆசிரியிக்கிறா. அதனால இவர்களுக்குமே அந்த பிரம்ம வர்ச்சஸ், அதைத்தான் செய்கிறார் அப்படின்னு சொல்றார் போலருக்கு. அப்படிப்பட்ட அந்த பரபிரம்மத்தையே அவ உபாசனை பண்றா. அதனாலும் அந்த ஆண்டாளும் கோபிகைகளும் அதே பரபிரம்மமான கண்ணன் தான் பெறணும் நினைக்கிறா. அந்த கண்ணனோட கிருஷ்ணானுபவம் தான் இவளுக்கு. கிருஷ்ண விஷயகார யோக்கியத்தைகள் இவர்கள் எல்லாரும் உடையவர்கள். அதனால பிரம்ம விஷயகாரத்தால் பிறந்த புகரால் இருந்ததால் தான் ஆண்டாள் செய்கிறார் என்கிறாள் என்று வியாக்கியானம் சொல்றார். அந்த பிரம்ம வர்ச்சசை போல கண்ணனுக்கு எப்படின்னா அவ்வளவு இனிமையாக இருக்கலாம் அவளுக்கு. ஏன்னா யாரெல்லாம் கண்ணன் கிட்ட எல்லாம் கண்ணன் என்று நினைப்பார்களோ அவர்களதான் கண்ணனுக்கு பிடிக்கும்னு சொல்றான். ஸ்ரத்தானாமத் பரமா பக்தாஸ்தே அதீவமே பிரியாகான்னு சொல்றான். எனக்கு ரொம்ப பிடிச்சவா, ரொம்ப என் மனசுக்கு எனக்கு ரொம்ப இனிமையானவர்கள், எனக்கு பிடித்தவர் அதீவமே பிரியாகான்னு சொல்றான். இந்த இடத்துல எம்பெருமானர் பாஷ்யம் அருளி செய்கிறார். தங்களது பிராபியத்துக்கு என்னை சாதனமாக கொண்டு பக்தி செலுத்தியதால் அவர்கள் எனக்கு மிகவும் இனியவர்கள் என்று இங்க கண்ணன் சொல்றான், சாதிக்கிறார் எம்பெருமானார். என்னை அல்லாது வேறொன்றை அறியாதவர்களாய் எனக்கே தாரகர்களான ஆத்மாவாய் இருப்பதால் அவர்கள் எனக்கு மிக இனியவர்கள். அதாவது அதீவமே பிரியாகா என்று சொல்கிறார். அதனால பாவை நோன்புன்றது நீர்நிலைகள் பெண்கள் செய்தாலும் இங்க எல்லாரும் ஒன்று கூடி தான் ஒருவளாக ஒருத்தியாக இல்லாமல் எல்லா கோபிமாருடன் சேர்ந்து கண்ணனை ஆராதிக்கிறார். அதுதான் திருப்பாவியோட விசேஷமே. அந்த பாகவத ஒரு நம்ம அவளோட நிஷ்டை அவள் என்ன சிரேஷ்டம்ன்றத காட்டுறது தான் இந்த திருப்பாவியோட சாரமே. என ஒரு வாக்கியம் ஒன்று சொல்வா, சம்சார விஷ விரக்ஷஸே துவேபலே அமிர்தோபமே கதாச்சித் கேசவ பக்திகி தத் பக்தைர்வா சமாகமகான்ட்டு சொல்வா. அதாவது என்ன அர்த்தம் அப்படின்னா, நாம் இந்த சரீரத்தை வைத்து கொண்டிருக்கிறோம். இந்த சரீரமானது நமக்கு கர்ம பலத்தால் இந்த சரீரம் நமக்கு கிடைக்கிறது. ஆனால் இந்த சரீரம் எப்படி இருக்கிறது என்றால் இது ஒரு விஷ விருட்சம் என்று சொல்கிறார்கள். இந்த விஷ விருட்சத்தோட நிழல்ல வந்தாலே அவ்வளோ ஆபத்தான், நான் உயிரே பிழைக்காதான், அப்படிப்பட்ட ஒரு ஒரு மாதிரி விஷம் அப்படின்னு சொல்றார். ஆனால் இந்த விஷ விருட்சமான இந்த சரீரத்து உள்ளுக்குள்ள ஜீவாத்மா இருக்கு. அந்த ஜீவாத்மால ரெண்டு பழங்கள் உண்டாகிறதுன்னு சொல்றா. அந்த பழங்கள் எப்படி இருக்கான்னா அமிர்தம் போல இருக்கான், ரொம்ப போக்கியமா இருக்கான் அது. அந்த ரெண்டு பழங்களும் எப்படின்னா கர்மத்தினால் உண்டான சரீரத்தில் ஜீவாத்மாக்கு உண்டாச்சுன்னு சொல்றா. அது என்ன ரெண்டு பழம் அப்படி என்றால், ஒன்று பகவத் பக்தி, மற்றொன்று பாகவத பக்தி. அதனால நம்ம சுபீட்சமான இப்போ சொல்லச்ச, இப்போ ரொம்ப சுபீட்சமா இருக்கு, நாடு வளமா இருக்கு, நமக்கு தானியங்கள்லாம் நல்லா கிடைக்கிறது, நமக்கு உணவுகள்லாம் எந்த விதமான ஒரு குறைகளே இல்லாம ரொம்ப சமிருத்தியா இருக்கு, நம்ம எல்லாரும் நல்லா சாப்பிட்டுன்னு சௌக்கியமா இருக்கும் அப்படின்னுச்ச, அது வந்து பாகவத பக்தி மாதிரியா. அது அதை வச்சு நல்லா சௌக்கியமா இருக்கும், சுகத்தை அனுபவிக்கிறோம். ஆனால் அது இல்லை கிடைக்கல அப்படின்னுச்ச, அப்போ நம்ம என்ன பண்ணுவோம், இருக்கிறத வச்சுட்டு நாம ஏதோ கொஞ்சம் வந்து கொஞ்சம் என்ன இருக்கோ அதை வச்சு நம்ம வந்து ஓட்டுவோம் காலத்தை அப்படின்னு நினைக்கிறோம் இல்லையா. அதே போல ஓரளவுக்கு என்ன கிடைச்சிருக்கோ அதை வச்சுட்டு நாம் வந்து இந்த பகவத் பக்தி ஆராதனை செய்யறது மாதிரியாது. ஆனால் பாகவத பக்திக்கு அவகாசம் இல்லாமல் இருக்கும் போது பகவத் பக்திக்கு என்றும் பாகவத பக்தியில் பகவத் பக்தி ருச்சிக்காது என்றும் எம்பெருமானால் சாதிக்கிறார். அதே போல அந்த இடத்துல அந்த பாகவத பக்தியோட ஏற்றத்தை தான் இந்த திருப்பாவையானது நமக்கு காட்டி கொடுக்கிறது. அதைத்தான் ஆண்டாள் இங்கே அனுஷ்டித்து காட்டுகிறாள். கண்ணன் எம்பெருமான் சொன்னதை போல இந்த சரணாகதி தர்மமானது ஆச்சாரிய பக்தி பாகவத அபிமான பரியந்தம் இருக்கணும்ன்றத கண்ணன் சொன்னதை போல ஆண்டாள் நாச்சியார் நமக்கு இந்த திருப்பாவையின் மூலம் பாவை நோன்பு என்பதின் மூலம் நமக்கு காட்டி கொடுத்துள்ளால் ஆண்டாள் திருவடிகளே சரணம், ஆழ்வார் எம்பெருமானார் ஜீயர் திருவடிகளே சரணம், அடியேன் ராமானுஜதாசன்.